نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك عليه. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا، إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا، وقاهم الله شر ذلك اليوم ولقاهم نظرة وسرورا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தார். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சாபியங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய வாழ்க்கையில் இவைகளை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்துள்ளானோ அந்த விடயங்களை எடுத்தும் எந்த விடயத்தை எல்லாம் கவிந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் கவிர்ந்து விலகி நடக்குமாறு முதல் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்வதோடு, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஏற்றுக்காக்கூடிய நியத்தையும் ஞாபகமூட்டியவர்களாக இந்த மேலான நல்லமலில் முழுமையாக நம் அனைவரும் ஈடுபடுவோமா? தங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று உலக மட்டத்திலும் குறிப்பாக எமது நாட்டிலும் பேச்சு பொருளாக ஊடகங்களினூடாக சமூக வலைத்தளங்களினூடாக அடிக்கடி கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு விடயம்தான் மிக விரைவில் நாம் ஒரு உணவு பஞ்சத்தை, சாப்பாட்டுடைய தட்டுப்பாடை எதிர்கொள்ள இருக்கிறோம் என்ற வார்த்தையில் அடிக்கடி நானும் நீங்களும் பலரும் கேட்ட வண்ணம் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது சில நேரம் நடக்கலாம், சில நேரம் நடக்காமலும் இருக்கலாம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இந்த தலையங்கத்தை எவ்வாறு நாம் பார்க்கலாம்? இஸ்லாமியர்களாகி நாம் நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியை எதிர்பார்த்தவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தைதான் எல்லா அடிப்படையான விடயத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூதுக்கும் இடையில் நடந்த அந்த டிபேட், அந்த வாதத்தில் உங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்று கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
சொன்ன வார்த்தையை குர்ஆன் கியாமம் வரையில் கடைசி நாள் வரையில் அதை அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டு புவல்லதி யுத்தழிமுடி உயர்த்தி ஒய்தா மறுத்து உயர்த்தி புவல்லதி யுத்தழிமுடி உயர்த்தி எனக்கு உணவளிப்பவன் ரப்புல் இருந்த அல்லாஹுதான் எனக்கு தண்ணீர் தருபவனும் அவன்தான் மறுத்து நான் நோயாளியாக மாறிவிட்டேன் என்றால் என்னை குணப்படுத்துபவனும் அவன்தான். மூணு வார்த்தை உணவளிப்பவன், தண்ணீர் தருபவன், நோய்க்கு மருந்து தருபவன். இந்த மூன்றும் அது அல்லாஹ்வுடைய வேலை என்பதை ராஜ மாளிகையில் உரத்த குரலில் அடித்து சொன்னவர்கள் தான் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது ஏன் எங்களுக்கு அல்லாஹ் சொல்றார் இந்த பேச்சு இன்றல்ல, இதுக்கு முன்னாலும் வந்தது. அல்லாஹ் சில நேரம் அப்படி ஒரு நிலையை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு இஸ்லாமியனுடைய வகையில், அல்லாவை நம்பியவர்களுடைய வகையில் நடக்கலாம், நடந்தால் முகம் கொடுப்போம், அல்லாஹ் உணவுக்கு பொறுப்பாளர் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கிறது. அதனாலதான் தஃப்ஸீருடைய சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், மருந்து பகுவை ஒரு குர்ஆன் வசனம், நான் நோயாளியாகிவிட்டால் அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான். அந்த வார்த்தை நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடமாக்க வேண்டிய ஒரு ஆயிரம் அனுபவத்தில் பல உலமாக்கள் இதை எழுதியிருக்கிறார். இந்த ஆயத்தை நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது ஓதி ஊதினான் அல்லது நோயாளி ஓதினான் அவருடைய நம்பிக்கையை பொறுத்தல்ல அவருக்கு சோத்தை மன்னிக்கும். இந்த ஆயத்து குர்ஆனில் வரக்கூடிய ஒரு விடு. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உணவளிப்பவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்தான். அதை கண்டு யாரும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. உணவுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அவனுக்கு மௌத்து வராது, அவனுடைய ரிஸ்க் முடியாதவனையான். குல்லு ஹப்பத்தின் இஸ்மு ஆகிதிஹா வ குல்லு இம்ரஅத்தின் இஸ்மு நாகிஹா. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் எடுத்து கொண்டு வந்துட்டான். குல்லு ஹப்பத்தின் இஸ்மு ஆகிதிஹா, உணவில் ஒவ்வொரு துண்டு ஒரு விதையாக இருந்தாலும் சரி, அதை யாரு சாப்பிடுவோம், ஒரு பெண்ணை யார் திருமணத்துக்கு முடிக்கணும், அது டொக்யூமெண்டாக மாறிவிட்டோம், அல்லாஹ் எழுதிவிட்டான். எனவே கண்ணிமிக்க சகோதரர்களே, ஆனாலும் பறக்கத்தென்பது வேறொரு தலைவர், உணவில் பறக்கத்தென்பது வேறொரு இடத்திலே இருக்கின்றது. கொஞ்சம் சம்பாதித்தாலும் அந்த அதுல பறக்கத்தை அதுக்கும் சில வழிகாட்டல்களை உலமாக்கல் மிக தெளிவாக இருக்கிறார். அமர்வு ஷாய் பிரதி எல்லாம் அந்த சஹாபி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்னுடைய அப்பாவோடு நான் ஒரு சிறியவனாக இருக்கும் பொழுது நபி அவர்களிடத்தில் என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றதும் அங்கே சாப்பாடு உணவு வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சிறியவனாக இருக்கும் பொழுது என்னுடைய நடவடிக்கையை பார்த்து எனக்கு அந்த நேரத்தில் மூணு விஷயங்கள் சொல்லித்தர். இது புகாரியில வரக்கூடிய சரியான ஒரு சின்ன குழந்தை அற்பமானவர் தான் சொல்றார், எனக்கு இப்ப மாதிரி ஞாபகம் நபி அவர்கள் எனக்கு பிடிக்குன்னு சொன்னார்கள். யாவுலா மகனே, இவ்வளவு அர்த்தமா சொல்லுகிறார், சாப்பாடு சாப்பிடுவது அதுல வரக்கூடிய சுண்ணத்துகள் வரக்கூடிய முறைகள் அது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது எங்களது இதுக்கோட சம்பந்தப்பட்டது. சொன்னார்கள், யா உலா மகனே, உனது வலது கையால் சாப்பிடும், பக்கத்திலிருந்து சாப்பிடும், உன்னுடைய அல்லா பக்கத்தில் விஸ்மில் சொல்லுவது சாதாரண விடயம் அல்ல. அது வீட்டில சாப்பிட்டாலும் சரி, பள்ளியில சாப்பிட்டாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும் சரி, உள்நாட்டில் சாப்பிட்டாலும் சரி, முஸ்லீம்களோடு சாப்பிட்டாலும் சரி, அந்நியவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டாலும் சரி, பாதையோரமாக சாப்பிட்டாலும் சரி, பிஸ்மில மறந்துடக்கூடாது. என்னை வச்சு சோதனைகள் அல்லாத இருக்கிற அங்கெல்லாம் பறக்கத்தை வைத்திருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒருவன் சாப்பிடுகிறான் வயிறு நிரம்புதில்லை என்றால் அர்த்தம், ஜீரணிக்கவில்லை என்றால் அர்த்தம், அது உடம்பு கொத்து போகவில்லை என்றால் அர்த்தம், பிஸ்மில் செல்லாம சாப்பிட்டா சைத்தானுடைய ஒரு பகுதி அங்கே அது உடம்புக்கு பிடிக்கா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டார். ஹயாத்து ஸஹாபாவில் ஒரு அழகான ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அங்கே குறிப்பிடுகிறார். அதுதான் பொதுவாக மஸ்ஜிது நபவிக்கு, நபி அவர்களுடைய மதீனா அந்த மஸ்ஜிது நபவிக்கு விருந்தாளிகள் வந்தால் அழைத்து சொல்வார். மதீனா வாசிகளுக்கு இந்த ஒரு நல்ல பண்பாடு, இந்த பண்பாடு நானும் நீங்களும் பழகிக்கொள்ள வேண்டும். அவர்கள்ட்ட யார் வந்தாலும் அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாமல் இருக்கலாம், அறிமுகமானவராக இருக்கலாம், அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கலாம். நவீன பொதுவான வளம் சஹாபாக்களே ஒரு வளம். கொஞ்சம் விருந்தாளிகள் வந்திருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் தயார் இந்த விருந்தாளிகள் உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு சொல்வது? ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்தார்கள். கடைசியாக ஒரு ஆண் செஞ்சினார். அவரை பார்த்தா வாட்ட சாட்டமான உடம்பு, நல்ல கம்பீரமான ஒருவர். அவரை யாரும் அழைத்து செல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னோடு வாழ்ந்துருவாங்க, என்னோட வாழ்ந்துருந்தாங்க. அழைத்து சென்றார்கள் நபியுடைய வீடு. அது பெரிய பலன் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு வீடு. நபி அவர்கள் கைக்கினை செய்தார்கள், விருந்தாளி வந்திருக்கிறார்கள், ஏன் புரிந்தால் அனுப்பி வைங்கள் என்றார். நபியுடைய மனைவி நபி அவர்களுக்கே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உணவு வைத்திருந்தார்கள். அது பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுப்பினார்கள். நபி அவர்கள் அதை விருந்தாளி கொடுத்தார்கள். அவர் குடித்து விட்டால் நபி அவர்களுக்கு வளர்ந்தது, இவருக்கு இன்னும் தேவ போல இருக்கின்றது. இரண்டாவது சைக்கிள் செய்தார்கள், இரண்டாவது கிளாஸும் வந்தது, அதையும் குடித்தார்கள். இப்படியாக 3, 4, 7 வரக்காட்டி வந்தது. ஏழை குடித்து முடித்து விட்டார்கள். நபி அவர்களுக்கு அங்கே ஒன்று வைக்கவில்லை. மனைவிக்கு ஒரு வகையான கவலை. நான் நபிசங்கள் அவர்களுக்கு வைத்திருந்த உணவு அல்லவாய் விருந்தாளி ஒரு வக்க உணர்வில்லாத ஒருவர், வக்கமில்லாமல் அனைத்தையுமே கொடுத்து விட்டார். கவலை அவர்கள் உள்ளத்திலே இருந்தது. இந்த செய்தி ஆங்காங்கே பரவிவிட்டது. அடுத்த நாள் மதீனாவில் ஒரு புதிய செய்தியாக ஊருடைய ஒரு செய்தியாக மாறிவிட்டது. அது அவர்கள் அடுத்த நாள் தொழுகை முடிந்ததின் பின்னால் விருந்தாளிகள் யார் அழைத்து செல்ல தயார் என்று கேட்டவுடன் எல்லோரையும் ஒவ்வொருவரும் அழைத்தார்கள். ஆனால் இவரை யாரும் அழைப்பதற்கு யாருமே முன்வரவில்லை. ஏன்? நேற்று நபியுடைய வீட்டில் நடந்து கொண்ட செய்தி ஊரு முழுமையாக தெரியும். அதனால் யாரும் அழைத்து செல்லவில்லை. ஆனால் நபி அவர்களே அழைத்தார். சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! அடுத்த நாள் அவர் உண்டோடு முடித்துக் கொள்கிறார். மனைவி கேட்கிறார்கள், எல்லாம் சூழ்நிலை இந்த நேற்று வந்த விருந்தாளியான இவர் இன்றைய கடையில் என்ன மாறிவிட்டது? சொல்லலாம் சொன்னார்கள், சொல்லி இருக்கிறார், விஸ்மி சொல்லி சாப்பிட்டதுனால் அல்லாஹ் அந்த பறக்கத்தை கண்ணி வைக்க சோதர்களே, விஸ்மில் செல்வது உணவில் வரக்கத்தை உண்டாக்கும். இன்னும் எழுதியிருக்கிறார் உலமா, உணவை வீம்பிரயம் செய்யக்கூடாது. உணவில் எப்போது வீம்பிரயம் நடக்குமோ அவன் வறுமையை கொண்டு சோதிக்கப்படும், வறுமையை கொண்டு சோதிக்கப்படும். எனவே கண்ணியமானவர்களே, உணவுடைய தட்டுப்பாடு என்று நாங்கள் பயப்படுகிறோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹ் என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், அல்லாஹ் ஒரு பரக்கத்தல்ல முஸ்லிம்கள் வரக்கூடிய சொல்கிறார்களோ அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்வது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு அந்த சாப்பாட்டுடைய அந்த முறை, அந்த நபி காட்டிய வழி, இது மிகப்பெரிய பொருத்தமாக இருக்கு. சோதர்களே, அல்லாஹ் நல்லே, அது ஒரு தலையங்கமாக உலமாக்கள், ஹதீசுடைய வல்லுநர்கள் சாப்பாட்டுடைய தலையங்கம், உணவண்ட தலையங்கத்தில் நிறைய ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார். விருந்தாளிகளை உபசரிப்பது, ஒருவருக்கு உணவளிப்பது, இவைகள் எல்லாம் இஸ்லாத்துடைய பார்வை மட்டுமல்ல, ஒருவரை பொருட்படுத்துவது தன்னுடைய குடும்பத்துடைய ரிஸ்க்குடைய பரக்கத்துக்கு மிகப்பெரிய பிரதான காரணம். கண்ணியமானவர்களே, சொல்ல வரக்கூடிய தலையங்கம் இதுதான். இந்த நெருக்கடிமிக்க காலத்தில், இந்த கஷ்டமான நேரத்தில் ஒரு சாரான அல்ஹம்துலில்லா நல்ல முறையில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு சாரார் நடுத்தரமாக இருக்கிறார். இன்னொரு சாரார் உணவுக்காக வேண்டி அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸ் காட்டும் வழிமுறை, அல்லாஹ் ரசூல் காட்டும் வழிமுறை, ஒருவரை நாம் உணவளித்தால் உள்ள நன்மைகள் என்ன? இந்த நேரத்தில் நான் மட்டுமல்ல, எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். உடையும் மக்கள் சொன்னார்கள், யார் வயிறு நிறைய சாப்பிடுது ஆனால் பக்கத்தில் உள்ளவன் அடுத்த வீட்டுக்கா மகளால் இருக்கக்கூடியவன், உங்களோட நண்பனாக இருக்கக்கூடியவன் பசியாளியாவிட்டால், உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் உண்மையான பூமியாக மாட்டீர்கள். அல்ல, முஸ்லிம் முஸ்லிம் அல்ல என்று யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவளிப்பது என்பது அது ஒரு தனித்தலையங்கம், மறைந்த ஒரு அமல். நாங்களும் உணவளிக்கிறோம், நாங்க என்ன சொல்றோம், நிம்மதி அடைகிறோம், மாஷாஅல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறோம், உணவளிக்கிறோம். இப்ப பிரச்சனை வந்தால், அனர்த்தம் ஏற்பட்டால், வெள்ளம் வந்தால், கஷ்டங்கள் வரும் பொழுது, வேறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இல்ல கண்ணியமான இது ஒரு தனித்தலையங்கம், நான் எப்படி தொழுகையை பேணுதலாக தொழுகிறேனோ, எப்படி நோம்ப பேணுதலாக பிடிக்கின்றேனோ, என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு யாருக்காக ஒருத்தருக்கு நான் உணவளிக்கிறேன். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுண்ணா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தாளி வரும் பொழுதெல்லாம் தாராளமாக சாப்பிடுங்க. விருந்தாளியோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அந்த நடைமுறைய படித்து தந்தவர்கள் அதற்கு இப்ராஹிம் தப்சீரில் ஆயிரத்தில் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள், எப்பொழுதும் தனக்கு விருந்தாளியோட கிட்ட வாய்ப்பு கொள்வார்கள். எண்ணி வைத்த சோதர்களே, அறிவை குளமாக்க விடுகிறார்கள். ஆகப்பெரிய சதகா ஒரு ஆளுக்கு உணவளிப்பது, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பது, கஷ்டமான கட்டத்தில் நெருக்கடியான நேரத்தில் இக்கட்டான நிலைமையில் உணவளிப்பதை போல பறக்கத்தான் உங்களுடைய வேறு எதுவுமே கிடையாது. ஒருவரை பசி ஆரம்பிப்பது, ஒருவருடைய வயிற்றை நிரப்புவது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அமல் இருக்கும். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார், உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில், அதுக்கு பின்னால் வந்த காலத்தில் சில இமாக்கள் எப்படி இருந்தால் எழுதி கொடுப்பாங்க, நான் 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், நான் 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், என்னுடைய இந்த வருமானம் இருக்கான், இதால் வரக்கூடிய எல்லா வருமானம் ஏழைகளுக்கு உணவளிப்பது. சோதர்களே, அப்துல்லா இந்த கலாபதி எல்லாம் இது அபூதாவுதிலும் திருமதியிலும் பதிவு செய்யும் அவர்கள் கூறுகிறார்கள், மதீனாவில் நபியோடு வந்திருக்கிறார்கள் செய்தி என கேள்விப்பட்டதும் நான் மஸ்ஜிது நபவியை நோக்கி சென்றேன். மஸ்ஜிது நபவியை போய் பார்த்த நபியுடைய அந்த நல்ல வார்த்தைகள் என்று அப்துல்லா இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் ஒரு நல்ல படித்த மனிதர், ஏனைய வார்த்தைகளை படித்த ஒருவர், அவர் மதீனாவுக்கு வருகிறார், எல்லோரும் நபி அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார், நானும் திட்டமானேன் அபி அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், நாலு விஷயம் போய் சொல்றேன், இந்த நாலு விஷயத்தை நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக சொல்ற எங்கட மொழியில சொல்றால் விஐபியில உங்களுக்கு சொல்றோம். அந்த நாலு விஷயமும் இந்த வாழ்க்கையில பார்க்கிறேன் சொன்னார்கள், உண்மையான நபிதான், இவர் உண்மையான நபிதான், முதலாவது அப்துல் சலா அதிகமான சலாம், உங்களுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க அறிந்தவங்க உங்களோட நேசம் வைக்கக்கூடியவங்க முஸ்லிம் அன்று தெரிய வந்தார் சலா. உணவளிக்கும் பழக்கத்தை உண்டாக்கு, சாப்பாடு கொடுக்கும் பலமே நீங்க உண்டாக்கி, தேடி தேடி செய்ய இன்பமா செய்ய, யாருக்கும் சாப்பாடு கொடுக்க கிடைக்கல கவலவார அளவுக்கு இருக்கும். மூணாவது சொன்னார்கள், குடும்பத்தோட சேர்ந்து நடந்து கொண்டு குடும்ப உறவை மறந்துடாது. நாலாவது சொன்னார்கள், மக்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து முசல்லாக கூடியமானவர்களே, இந்த நாலு பழக்கமும் மிக முக்கியமானது. மக்கள் தூங்குவாங்க, நான் அல்லாஹ்வோட பேசுவேன், எங்கட போன் எடுத்து பார்த்தோம்டா, நாங்க இத்தனை போன் பேசுவோம், இத்தனை பேரோட அவர் கணக்கா பேசுவோம், பேச வேண்டியவனோட பேசுவோம், அதுதான் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல அல்லாஹ்வோட கொஞ்சம் பேசுவோம். நீங்க தஹஜ்ஜத்துல முஸல்லால நீங்க நாளை சுற்றி வந்தீங்கன்னா கதுகுரு ஜன்னத் அபிசலாம், நிம்மதியா சொற்க முடியும், உங்களோட சொற்பத்துடைய வழிகளை உங்களுக்கு லேக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிதான் எங்களுடைய உலகத்துடைய தேவை மல்லா வைத்திருக்க வேண்டும். அதுல மிகப்பிரதானமாக ஒன்றுதான் உணவளிப்பது. அதனாலதான் சில பாவங்களை செய்தால் மன்னிக்க முடியாத பெரும்பாவங்கள் கூட செய்யப்பட்டால் அதுக்கு ஒரு தண்டமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பார்க்க. ஒரு ஆள் நோன்பில் என்ன செய்யறாரு, ஹலாலான மனைவிதான், ஆனால் நோன்புடைய நேரத்தில் அந்த உறவு அவருக்கு போட முடியாது, ஏதோ மனிதனிட வகையில் அந்த தவறு நடந்துட்டால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டம் என்ன தெரியுமா, கப்பா. அதில் ஒவ்வொரு கட்டம் இருக்கு, ஒரு கட்டத்தில் நல்லா சொல்றான், ஊர்ல 60 ஏழைகளுக்கு சாப்பாடு, நீங்க 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இந்த பெரும்பாவத்தை கூட அல்லாஹ் அவர் பண்ண போய் ஒரு ஆள் சத்தியம் பண்றார், ஏதோ சத்தியம் பண்ணிட்டால் இதான் செய்ய மாட்டேன், செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுகிறது. அத அவரு செய்யணும் கண்டா அதுல ஒரு கட்டம் இருக்கின்றது. நீங்க 10 ஏழு சாப்பாடு பத்து பேரு சாப்பாடு, ஒரு ஆளுக்கு நோம்பு பிடிக்கலாம், நோயாளி நோம்பு பிடிக்கிற அளவுக்குள்ள நோய், அவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நோம்புக்கு நிகரா கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமும் சாப்பாடு. இப்படி இந்த சாப்பாட்ட உணவை அல்லாஹ் எவ்வளவு பெரிய இணைப்போட வைக்கிறது. ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் அடிக்கும். அது மட்டுமல்ல, இவன் வாழ்க்கையில் நல்லா வரட்டும், இவன் வாழ்க்கையில் நல்லா வரட்டும் டாக்குவான். என்னை விட்டு சகோதரர்களே, நானும் நீங்களும் வெள்ளிக்கிழமையில காலையில பஜுடைய தொழுகையில கேட்கக்கூடிய ஒரு சூரத்து தான் சூரத்து ஜஹர். அதுல நிறைய குர்ஆன்ல அதுல சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துல பெரும்பகுதி உணவோட சம்பந்தம், உணவளிக்கிற சம்பந்தம். ஏழைகள், அநாதைகளுக்கு, விதவைகளுக்கு உணவளிப்பதுடைய சிறப்பை அல்லாஹ் குர்ஆன் உணவளிப்ப எவ்வளவு முக்கியமான தேடி குடும்ப நீங்க அநாதைய பொறுப்படுது, ஒரு விதவைய பொறுப்படுது, ஒரு சிறை கைதியை பொறுப்படுங்க, சாப்பிட வழி இல்லாத ஒரு உணவை கொடுங்க. வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, இந்த நாளிலும் எந்த நாளிலும் கொடுக்கலாம். என்னை விட்டு சோதனையில, ஆனால் நீங்க உணவளிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நியத்து தான் இருக்கும். அந்த நியத்தை நைத்தமான ஒத்துழைப்பு சொல்லுவது இல்லாது அல்லாவுக்காக மட்டும் நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு உணவு திவதியில்லா. அவங்க எங்களை கண்டா கையை கட்டி நிக்கணும், எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும், நன்றி தெரிவிக்கணும், எப்படியுமே நாங்க இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து போட்டு பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் குரூப்புகளும் இத வெளியிடுகிறது ஒரு பொருத்தமானதான். யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் இது சகாபாக்கத்தில் ஒரு நடைமுறை. சிலர் சாப்பாட்டு எடுத்துக்கொண்டு வருவார்கள், இந்த வீட்டில இப்படி கட்டவாடி ஒன்று இருக்கிறாண்டா, அந்த சாப்பாட்டை வைத்துக்கிட்டு ஒரு துண்டெடுத்து போவாங்க. இது உங்களுக்கு தகுதியாக, இது உங்களுக்கு உரிமையான. என்னை மிக்க சகோதரர்களே, ஒரு உணவு விற்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கடையாக இருக்கலாம், யாருக்கு சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, 10 பேர் குடும்பம் அவர்கிட்ட பேர் எடுத்தவருக்கு தெரியும் இது யார். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட நன்மை எனக்கு தெரிய கிடைச்சா வந்தவருக்கு அல்லாதான் கூலி கொடுக்கணும் சொல்லுகிறார்கள். அவர்கள் அழகான வார்த்தை சொல்கிறார்கள், கஷ்டவாடி வருகிறார், கவலையோடு வருகிறார், அவருடைய தேவையை முன்வைக்கிறார். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், முடிந்ததை நான் செய்கிறேன், வந்தவருக்கு அல்லாம அத்தான கூடிய கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மாணவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கா அவருக்கார்கள், வந்தவருக்கு ஏனென்று கேட்டார்கள். கஷ்டமான நேரத்தில் என்ன வந்து உணவு கேட்கிறாரே, நான் அவருக்கு என்னால முடியுமான உணவை கொடுத்தேன், என்னால முடியுமான சாப்பாட்டை கொடுத்தேன், அவர் என்னிடத்துல வராம வேற இடத்துல போயிருந்தா, இந்த நேரத்துல கொடுத்த சாப்பாட்டுக்கு எனக்கு தந்த கூலி என்ன தெரியுமா, அல்ல எனக்கு சுவர்க்கத்த வாஜ்பா, சுவர்க்கம் எனக்கு கடமையாக, இவர் என்ன வந்ததினாலதான் எனக்கு சுவர்க்கம் கடமை, வேறொருவர்கிட்ட போயிருந்தா அவருக்கு தான் சுவர்க்கம் கடமை. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு ஏழைக்கு கஷ்டவாளிக்கு பிரச்சனைக்குரியவர்களுக்கு, நம் நாட்டில இருக்கலாம், பாகிஸ்தான்ல இருக்கலாம், வேறொரு நாட்டில இருக்கலாம், உணவுக்கு செலவழிக்கிறதுல எந்த நஷ்டமும் இருக்காது. அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலே தருவான், மௌத்துக்கு பின்னாலே தருவான். என்ன சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்றான், அந்த ஆயத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலையாக்கி கண் குளிரக்கூடிய சுவர்க்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். நரகத்திலிருந்து விடுதலையாக்கி கண் குளிரக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்னு மாஜா வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நரகத்தில் ஒருத்தர் கத்துவான், ஒரு ஆள் சத்தம் போட்டு கொண்டிருப்பான், யார பார்த்தா அவரோடு ஒன்றுக்கு இருந்த ஒருவர் சொர்க்கத்துக்கு போறான், அவன் கத்துவான், அவன பேர் சொல்லுவான், நீ என்னோட இருந்தவன் தானே, நீ இப்படி சொர்க்கத்துக்கு போறாய், நீ அல்லாவிடத்துல போய் ஒரு விஷயத்துக்காக அவன் எனக்காக பேசுவான், எனக்காக அவன் குரல் கொடுக்கப்படும். அதுதான் உனக்கு ஞாபகம் இருக்குதா, நான் ஒரு நாள் நீ கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு நேரம் சாப்பாடு தந்தேன், நினைவு இருக்குதான்னு சொல்லுவானா, உனக்கு ஞாபகம் இருக்குது, நீ இதை வைத்து அல்லாவிடத்தில் எனக்காக அவன் பேசுவானா, அல்லாவிட அல்லா சொல்லுவானா, அவன நரகத்தில் இருந்து சொர்க்கத்தில் அவன நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போடுது ஒரு நேர சாப்பாடு, ஒரு பிடி சாப்பாடு இருக்கே இப்படி என்றா, எங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய வளம் வசதி எத்தனை பேர் எங்களுக்கு பொறுப்படுத்தலாம். என்னை சோதர்களே, இன்னொரு நரகவாதி தத்துவானா, நீ எப்படி சோதித்து போகின்றாய், உனக்கு ஞாபகம் இருக்குதா, நீ தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாய், நான் உனக்கு நீர் தந்தேன், நீ அல்லாவிடத்தில் போய் தினக்காக பேசுவான் பேசுவானா, அல்லாஹ் சொல்லுவானா, நீ இதை இந்த இவரு கொடுத்த தண்ணீர்னால ஒரு பொருள் தண்ணீர் தான், அல்லாஹ் அதை வைத்து அவன் சொல்றது விரும்பி மிக்க சோதர்களே, நான் நீங்கள் எவ்வளவு வீணாக்க, இந்த கட்டம் எவ்வளவு முக்கியமான கட்டம், இந்த நேரம் எவ்வளவு முக்கியமானது, மக்களுக்கு எவ்வளவு தேவையோடு இருக்கிறார்கள், உள்நாட்டில் இருந்தான் வெளிநாட்டில் இருந்தான் தட்டுப்பாடு பயப்படுகின்றோம், இந்த நேரத்தில் தான் கொடுக்க வேண்டிய நேரம், எந்த அளவு கண்டால் கண்டிப்பா சோதர்களே, அண்மையில் அறந்தில ஒரு ஹுத்பா நிறுத்தப்பட்டது, அதில் அந்த இமாம் சொன்னது அப்படியே நான் சொல்கிறேன், அது பதிவில் இருக்கின்றது, அவர்கள் சொல்கிறார்கள், மொரோக்கோல ஒரு ஆணி அவர் ஒரு கனவு காண்கிறார், என்ன கனவு என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க உம்ராவுக்கு போக போனீங்கன்னா அங்க ஒருவர் இருப்பார், இன்னும் அடையாளம் உள்ளவர், அவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்குவாங்க, இவர் தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு முறை காணுகிறார், இவர் உலமாக்கிட்ட மஷூரா கேட்டு மூணு முறை கண்டா அதுல ஏது உண்மை இருக்கும், நான் மக்காவுக்கு போகிறேன் என்று மக்காவுக்கு அந்த உலமாக்கத்தை போய் சந்தித்து இந்த அடையாளம் உடையவர் எப்படி சந்திக்கலாம், அவர்கள் சொன்னார்கள், நீங்க உங்களுக்கு இங்க அறத்துல கண்டுபிடிக்க முடியாது, இன்ன இடத்துக்கு நீங்க போங்க, அங்குள்ள இமாமை சந்திங்க, அவர் உங்களுக்கு ஆள காட்டுவார், போனார் அவர் அடையாளங்களை சொன்னதுவர், அந்த இமாம் சொன்ன வார்த்தை தெரியுமா, அவர் அப்படி பெரிய விசேஷமான ஆளும் இல்லை, இந்த ஆப்பிள பள்ளிக்கு வருவார் தொழுவார் போவார், அவ்வளவுதான் விசேஷம், பெருசா நன்மையும் அவன் இல்லை, நீங்க சொல்ற அளவுக்கு அவரை அழைத்தார், சொன்னார்கள், நான் உங்களைத்தான் கண்ணில் கண்டேன், நீங்க என்ன விசேஷம் செய்யறீங்க, என்ன அமல் செய்யறீங்க, அப்படி ஒன்றுமே இல்லைண்டா, நான் சாதாரண வாழ்க்கை, நீங்க ஏதும் செஞ்சிருப்பீங்க, அதனால அல்லா உங்களுக்கு பெரிய நன்மாராயத்தை அல்லா வைத்திருக்கிறாங்க, அவர் உடனே சொன்னார், நான் ஒரு சின்ன அமலம் செஞ்சு வருகிறேன், அதை நான் பெருசாக அழைச்சிக்கொள்ளவும் இல்லை, என்னென்றால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய அடுத்த வீட்டில் ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவர் மௌத்தாகும் பொழுது அவர் 5 குழந்தைகள், அவருடைய மனைவி எல்லாம் சேர்ந்து 6 பேர், ஆனா அவர்களுடைய எளிய குடும்பம் அவர்கள் தடமாறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த மனைவி அழைத்து சொன்னேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் உணவுடைய செலவுக்காக வேண்டி என்னுடைய சேலரியில என்னுடைய சம்பளத்துல 1/2 ஒவ்வொரு மாதம் தருகிறேன், இன்று வரை நான் குடித்து வருகிறேன், சொன்னதும் அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறார், உடனே அவருக்கு வந்த சந்தோஷத்துல நான் ஹரத்துக்கு போய் இருக்காக வேண்டி சுஜூதி செய்ய வேண்டும் என்று ஹரத்துக்கு வந்தார், சுஜூதில் ஈடுபட்டார், சுஜூதிலே மாட்டார், இந்த செய்தியை மாமா அவர்கள் என்னைக்கு சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சுவர்க்கத்துடைய ஒரு அமலத்தான் அல்லாஹ் இருக்கிறான். சின்ன விஷயம்தான், அற்ப விஷயம்தான், பெரிய செலவு ஒன்றும் இல்லை. ஆனா இது ஒரு பெரிய முக்கியமான சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள், முஹல்லமு சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள் உணவை கொண்டு வசியம் செய்யாமல் மௌத்தாக மாட்டாங்க. உணவை கொண்டால் வசியத்தை நாங்கள் நினைக்கிறது பெரிய ஓடி கணக்கு செலவழிக்கணும் இல்ல. குழந்தை சொல்லுவாங்க, நான் மௌத்தானா என்ற பேர்ல ஒரு ஏழை சாப்பாடு, அனாதன் சாப்பாடு, ஒவ்வொரு நாளும் தேடி சாப்பாடு, கஷ்டவாளிகளை தேடி கொடுங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படி சொல்லிவிட்டு தானா மௌத்தாகும். எனவே கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நன்மை அடைவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம். சில நிலைமைகள் எல்லாம் உருவாக்குவது கைவிட்டான் நலவுக்கு. இந்த கட்டத்தில் நாங்கள் தட்டுப்பாடு பயப்படுகிறோம், பஞ்சபெருமை பயப்படுகிறோம், வரலாம் வராமல் இருக்கா. ஆனா அதுல தான் இது பறக்கிறது. குழந்தைகளையும் பழக்கம், மனைவியும் பழக்கம், உறவினர்களையும் பழக்கம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்கள் செய்வது கொள்ள அல்லாஹ் அனைவருக்கும் நாட்டுடைய உடற்பின் அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவார். குறிப்பாக இந்த நாட்டில் எல்லா மக்களையும் கொண்டுபட்டு வாழக்கூடிய, ஒத்துமையாக வாழக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கி தருவாய். எல்லா மக்களுடைய கஷ்டங்களும் பங்காளிகளாக ஆக்குவாய். கஷ்டமான நெருக்கடியான நேரத்தில் நமது பணங்கள் உரியவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு செலவழிக்கப்படக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவாய். மஸ்திரிகள், மதர்சாக்கள், நாட்டிலுக்குள் எல்லா முஸ்லீம்களுடைய வளங்களையும் நீ பாதுகாத்து தருவாய். எல்லா மக்களுடைய ஒத்துமையாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை தந்துருவாய். நல்ல ஆட்சியாளர்களை தந்துருவாய். الحمد لله.